நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நாற்காலி இல்லாததும் ஒரு வீடா? எங்கள் வீட்டில் இப்படி திடீரென்று எல்லோருக்கும் தோன்றிவிட்டது. அவ்வளவுதான், குடும்ப அஜெண்டாவில் வைக்கப்பட்டு இந்த விஷயத்திலே விவாதம் தொடங்கியது. முதல் நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு குடும்ப நண்பர் விஜயம் செய்தார். அவர் ஒரு சப் ஜட்ஜ். வந்தவர் நம்மை போல் வேட்டி சட்டை போட்டுக் கொண்டு வரப்படாதோ, சூட்டும் பூட்டுமாக வந்து சேர்ந்தார். எங்கள் வீட்டில் முக்காலிதான் உண்டு. அதன் உயரமே முக்காலடிதான். எங்கள் பாட்டி தயிர் கடையும் பொழுது அதிலே தான் உட்கார்ந்து கொள்வாள். அவளுக்கு பாரியான உடம்பு. எங்கள் தாத்தா தச்சனிடம் சொல்லி அதை கொஞ்சம் அகலமாகவே செய்ய சொல்லியிருந்தார். சப் ஜட்ஜுக்கும் கொஞ்சம் பாரியான உடம்புதான். வேறு ஆசனங்கள் எங்கள் வீட்டில் இல்லாததால் அதைத்தான் அவருக்கு கொண்டு வந்து போட்டோம். அவர் அதன் விளிம்பில் ஒரு கையை ஊன்றிக்கொண்டு உட்காரப்போனார். இந்த முக்காலியில் ஒரு சனியன் என்னவென்றால், அதன் கால்களுக்கு நேராக இல்லாமல் பக்கத்தில் பாரம் அமுங்கினால் வாரி தட்டிவிடும். நாங்கள் எத்தனையோ தரம் உரியில் வைத்திருக்கும் நெய்யை திருட்டுத்தனமாக எடுத்து தின்பதற்கு முக்காலி போட்டு ஏறும் பொழுது அஜாக்கிரதையினால் பல தரம் கீழே விழுந்திருக்கிறோம். பாவம், இந்த சப் ஜட்ஜும் இப்பொழுது கீழே விழப்போகிறாரே என்று நினைத்து அவரை எச்சரிக்கை செய்ய நாங்கள் வாயை திறப்பதற்கும் அவர் தொப்பு கிடீரென்று கீழே விழுந்து உருடுவதற்கும் சரியாக இருந்தது. நான், என் தம்பி, கடைக்குட்டி தங்கை, எங்கள் மூவருக்குமே சிரிப்பு தாங்க முடியாமல் புலக்கடை தோட்டத்தை பார்க்க ஓடினோம். சிரிப்பு அமரும் பொழுதெல்லாம் என் தங்கை அந்த சப் ஜட்ஜ் மாதிரியே கையை ஊன்றி கீழே உருண்டு விழுந்து காண்பிப்பாள். பின்னும் கொஞ்சம் எங்கள் சிரிப்பு நீளம். எங்கள் சிரிப்புக்கெல்லாம் இன்னும் ஒரு முக்கிய காரணம், அவர் கீழே விழும்பொழுது பார்த்ததும் எங்கள் பெற்றோர்கள் தாங்கள் விருந்தாளிக்கு முன்னால் சிரித்துவிடக்கூடாதே என்று வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டதை நினைத்துத்தான். ஆக நாங்கள் எல்லோருக்கும் சேர்த்து சிரித்துவிட்டு வீட்டுக்குள் பூனை போல அடியெடுத்து வைத்து நுழைந்து பார்த்தபொழுது அந்த பாரியான உடம்புள்ள விருந்தாளியை காணவில்லை. அந்த முக்காலியையும் காணவில்லை. அதை அவர் கையோடு கொண்டு போயிருப்பாரோ என்று என் தங்கை என்னிடம் கேட்டாள். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னரே எங்கள் வீட்டில் எப்படியாவது ஒரு நாற்காலி செய்து விடுவது என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த நாற்காலி செய்வதில் ஒரு நடைமுறை கஷ்டம் என்னவென்றால், முதலில் பார்வைக்கு எங்கள் ஊரில் ஒரு நாற்காலி கூட கிடையாது. அதோடு நாற்காலி செய்ய தெரிந்த தச்சனும் கிடையாது. நகரத்தில் செய்து விற்கும் நாற்காலியை வாங்கி கொண்டு வந்து விட்டா போச்சு என்று எங்கள் பெத்தண்ணா ஒரு யோசனையை முன்வைத்தான். அது உறுதியாக இராது என்று நிராகரித்து விட்டார் எங்கள் அப்பா. பக்கத்தில் ஒரு ஊரில் கெட்டிக்கார தச்சன் ஒருவன் இருப்பதாகவும், அவன் செய்யாத நாற்காலிகளே கிடையாது என்றும், கவர்னரே வந்து அவன் செய்த நாற்காலிகளை பார்த்து மெச்சி இருக்கிறார் என்றும் எங்கள் அத்தை சொன்னாள். அத்தை சொன்னதிலுள்ள இரண்டாவது வாக்கியத்தை கேட்டதும் அம்மா அவளை ஆமா இவ ரொம்ப கண்டா என்கிற மாதிரி பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டாள். அப்பா வேலையாளை கூப்பிட்டு அந்த தச்சனுடைய ஊருக்கு அவனை அனுப்பிவிட்டு எங்களோடு வந்து உட்கார்ந்தார். இப்பொழுது நாற்காலியை எந்த மரத்தில் செய்யலாம் என்பது பற்றி விவாதம் நடந்து கொண்டிருந்தது. தேக்கு மரத்தில் தான் செய்ய வேண்டும். அதுதான் தூக்க வைக்க லேசாகவும் அதே சமயத்தில் உறுதியாகவும் இருக்கும் என்றாள் பாட்டி. தன்னுடைய நீட்டிய கால்களை தடவிக்கொண்டேன். இந்த சமயத்தில் எங்கள் தாய் மாமனார் எங்கள் வீட்டுக்குள் வந்தார். எங்கள் பெத்தண்ணா ஓடிப்போய் அந்த முக்காலியை தூக்கி கொண்டு வந்தான். சிறிது நேரம் வீடே கொல்லென்று சிரித்து ஓய்ந்தது. நாற்காலி விவாதத்தில் மாமனாரும் அக்கறை காட்டினார். தனக்கு ஒரு நாற்காலி செய்ய வேண்டும் என்று பிரியம் இருப்பதாக தெரிவித்தார். எங்களுக்கும் ஒரு துணை கிடைத்த மாதிரி ஆயிற்று. வேப்ப மரத்தில் செய்வது நல்லது என்றும், அதில் உட்கார்ந்தால் உடம்புக்கு குளிர்ச்சி என்றும், மூலவியாதி கிட்ட நாடாது என்றும் மாமனார் சொன்னார். வேப்ப மரத்தை பற்றி பிரஸ்தாபித்ததும் அப்பா மாமனாரை ஆச்சரியத்தோடு கூடிய திருட்டு முடியால் கவனித்தார். எங்கள் மந்தை புஞ்சையில் நீண்ட நாள் வைரம் பாய்ந்த ஒரு வேப்ப மரத்தை வெட்டி ஆறப்போட வேண்டும் என்று முந்தானால் தான் எங்கள் பண்ணைக்காரரிடம் அப்பா சொல்லிக் கொண்டிருந்தார். பெத்தண்ணா சொன்னான், பூவரசங்கட்டையில் செய்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். அது கண் இறுக்கமுள்ள மரம், நுண்ணமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும், உறுதியும் கூட என்று சொன்னார். அக்கா சொன்னாள், இதுகளெல்லாம் வெளிர் நிறத்தில் உள்ளவை, பார்க்கவே சகிக்காது. கொஞ்ச நாள் போனால் இதுகள் மேல் நமக்கு ஒரு வெறுப்பே உண்டாகிவிடும். நான் சொல்கிறேன், செங்கரும்பு நிறத்திலோ அல்லது எள்ளு பிண்ணாக்கு மாதிரி கருப்பு நிறத்திலோ இருக்கிற மரத்தில் தான் செய்வது நல்லது. அப்புறம் உங்கள் இஷ்டம் என்றாள். பளிச்சென்று எங்கள் கண்களுக்கு முன்னால் கண்ணாடி போல் மின்னும் பளபளப்பான கருப்பு நிறத்தில் கடைந்தெடுத்த முன்னத்தங்கால்களுடன், சாய்வுக்கு ஏற்ற வளைந்த சோம்பல் முறிப்பது போல பின்னத்தங்கால்களுடனும் ஒரு சுகாசம் தோன்றி மறைந்தது. எல்லோருக்குமே அவள் சொன்னது சரி என்று பட்டது. ஆக எங்களுக்கு ஒன்றும், எங்கள் மாமனார் வீட்டுக்கு ஒன்றுமாக இரண்டு நாற்காலிகள் செய்ய உடனே ஏற்பாடு செய்யப்பட்டது. இரண்டு நாற்காலிகளும் எங்கள் வீட்டில் வந்து இறங்கிய பொழுது அதில் எந்த நாற்காலியை வைத்துக் கொண்டு எந்த நாற்காலியை மாமனார் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒன்றை பார்த்தால் மற்றதை பார்க்க வேண்டாம், அப்படி ராமர் லட்சுமணர் மாதிரி இருந்தது. ஒன்றை வைத்துக் கொண்டு மாமனார் வீட்டுக்கு ஒன்றை கொடுத்து அனுப்பினோம். கொடுத்து அனுப்பியதுதான் நல்ல நாற்காலியோ என்று ஒரு சந்தேகம். ஒவ்வொருத்தராய் உட்கார்ந்து பார்த்தோம். எழுந்திருக்க மனசே இல்லை. அடுத்தவர்களும் உட்கார்ந்து பார்க்க வேண்டுமே என்பதற்காக எழுந்திருக்க வேண்டியிருந்தது. பெத்தண்ணா உட்கார்ந்து பார்த்தான். ஆஹா என்று ரசித்து சொன்னான். இரண்டு கைகளால் நாற்காலியின் கைகளை தேய்த்தான். சொப்பனம் போட்டு உட்கார்ந்து பார்த்தான். இதுக்கு ஒரு உரை தைத்து போட்டு விட வேண்டும், இல்லையென்றால் அழுக்காகிவிடும் என்று அத்தை சொன்னாள். குட்டி தங்கைக்கும் தம்பி பயலுக்கும் அடிக்கடி சண்டை வரும். நீ அப்போ பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிய, எழுந்துடா, நான் உட்காரணும் இப்போ என்று அவனை பார்த்து கத்துவாள். ஐயோ இப்பதானே உட்கார்ந்த, பாரம்மா இவள என்று சொல்லுவான். அழ ஆரம்பிக்க போகும் முகத்தை போல் வைத்துக் கொண்டு தீ மாதிரி பரவிவிட்டது ஊருக்குள். எங்கள் வீட்டிற்கு நாற்காலி வந்த விஷயம் குழந்தைகளும் பெரியவர்களும் பெருங்கொண்ட கூட்டம் வந்து பார்த்துவிட்டு போறார்கள். சிலர் தடவி பார்த்தார்கள். ஒரு கிழவனார் வந்து நாற்காலியை தூக்கி பார்த்தார். நல்ல கரம், உறுதியாக செய்திருக்கிறான் என்று தச்சனை பாராட்டினார். கொஞ்ச நாள் ஆயிற்று. ஒரு நாள் ராத்திரி இருக்கும், யாரோ கதவை தட்டினார்கள். உள்திண்ணையில் படுத்திருந்த பெத்தண்ணா போய் கதவை திறந்தார். ஊருக்குள் யாரோ ஒரு முக்கியமான பிரமுகர் இப்பொழுதுதான் இறந்து போய்விட்டார் என்றும் நாற்காலி வேண்டும் என்றும் கேட்டு எடுத்துக்கொண்டு போனார்கள். இறந்து போன ஆசாமி எங்களுக்கும் வேண்டியவரானதால் நாங்கள் யாவரும் குடும்பத்தோடு போய் தொட்டியில் கலந்து கொண்டோம். தொட்டி வீட்டில் போய் பார்த்தால் எங்கள் வீட்டு நாற்காலியில் தான் இறந்து போன அந்த பிரமுகரை உட்கார்த்தி வைத்திருந்தார்கள். இதுக்கு முன் எங்கள் ஊரில் இறந்து போனவர்களை தரையில் தான் உட்கார்த்தி வைப்பார்கள். உரலை படுக்க வைத்து அது உருண்டு விடாமல் அண்டை கொடுத்து ஒரு கூணிச்சாக்கிலே வரகு வைக்கோரை திணித்து அதை பாட்டு வசத்தில் உரலின் மேல் சாத்தி அந்த சாய்மான திண்டுவில் இறந்து போனவரை சாய்ந்து உட்கார்ந்திருப்பது போல் வைப்பார்கள். இந்த நாற்காலியில் உட்கார வைக்கும் புது மோஸ்தரை எங்கள் ஊர்க்காரர்கள் எந்த ஊரில் போய் பார்த்துவிட்டு வந்தார்களோ? எங்கள் வீட்டு நாற்காலிக்கு பிடித்தது வினை. அந்த வீட்டு விசேஷம் முடிந்து நாற்காலியை எங்கள் வீட்டு முன் தொழுவில் கொண்டு வந்து போட்டுவிட்டு போனார்கள். அந்த நாற்காலியை பார்க்கவே எங்கள் வீட்டு குழந்தைகள் பயப்பட்டன. வேலைக்காரனை கூப்பிட்டு அதை கிணற்றடிக்கு கொண்டு போய் வைக்கோலால் தேய்த்து தேய்த்து பெரிய வாளிக்கு ஒரு 15 வாளி தண்ணீர் விட்டு கழுவி திரும்பவும் கொண்டு வந்து முன் தொழுவத்தில் போட்டோம். பல நாட்களாகியும் அதில் உட்கார ஒருவருக்கும் தைரியம் இல்லை. அதை எப்படி திரும்பவும் பழக்கத்துக்கு கொண்டு வருவது என்றும் தெரியவில்லை. ஒரு நாள் நல்ல வேளையாக எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தார். அந்த நாற்காலியை எடுத்துக் கொண்டு வந்து அவருக்கு போட சொன்னோம். அவரும் பரவாயில்லை, நான் சும்மா இப்படி கொண்டு கொள்கிறேன் என்று ஜமக்காலத்தை பார்த்தும் போனார். எங்களுக்கு ஒரே பயம், அவர் எங்கே கீழே உட்கார்ந்து விடுவாரோ என்று. குடும்பத்தோடு அவரை வற்புறுத்தி நாற்காலியில் உட்கார வைத்தோம். அவர் உட்கார்ந்த உடனே சின்ன தம்பியும் குட்டி தங்கையும் புலக்கடை தோட்டத்தை பார்த்து ஓடினார்கள். மத்தியில் மத்தியில் வந்து நாற்காலியில் உட்கார்ந்தவருக்கு என்ன ஆச்சு என்று எட்டியும் பார்த்துக் கொள்வார்கள். மறுநாள் எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு உள்ளூர் கிழவனார் தற்செயலாகவே வந்து நாற்காலியில் உட்கார்ந்து எங்களுக்கு மேலும் ஆறுதல் தந்தார். இப்படியாக அந்த நாற்காலியை பழக்கினோம். முதலில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் உட்கார்ந்தோம். குழந்தைகளுக்கு இன்னும் பயன்தடையவில்லை. கொஞ்சம் உட்காரேண்டா நீ முதலில் என்று கெஞ்சுவாள் குட்டி தங்கை. தம்பி பயலை பார்த்து, ஏ நீ உட்கார்றது தானே என்பான் அவன் வெடுக்கன்றேன். எங்கள் வீட்டுக்கு வந்திருந்த பக்கத்து தெரு சுகந்தி தன்னுடைய ஒரு வயசு தம்பி பாப்பாவை கொண்டு வந்து உட்கார வைத்தாள். அதிலிருந்துதான் எங்கள் வீட்டு குழந்தைகளும் பயமில்லாமல் உட்கார ஆரம்பித்தார்கள். திரும்பவும் ஒரு நாள் ராத்திரி யாரோ இறந்து போய்விட்டார்கள் என்று நாற்காலியை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். இப்படி அடிக்கடி நடந்தது. நாற்காலியை வருத்தத்தோடு தான் கொடுத்து அனுப்புவோம். வந்து கேட்கும் இளவு வீட்டுக்காரர்கள் எங்கள் துக்கத்தை வேறு மாதிரி அர்த்தப்படுத்திக் கொள்வார்கள். தங்களவர்கள் இறந்து போன செய்தியை கேட்டுத்தான் இவர்கள் வருத்தப்படுகிறார்கள் போல் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வார்கள். தூக்கம் கலைந்த எரிச்சல் வேறு. செத்து தொலைகிறவர்கள் ஏன் தான் இப்படி அகாலத்தில் சாகிறார்களோ தெரியவில்லை என்று அக்கா ஒரு நாள் சொன்னாள். நல்ல நாக்காளி செய்தோம்னா, செத்து போன ஊக்காரங்கள் உட்கார்றதுக்கு என்று அழுத்து கொண்டார் அண்ணன். நாக்காளி செய்ய கொடுத்த நேர பலன் என்றாள் அத்தை. பெத்தண்ணா ஒரு நாள் ஒரு யோசனை செய்தார். அதை நாங்கள் இருவர் மட்டிலும் தனியாக வைத்துக் கொண்டோம். ஒரு நாள் அம்மா என்னை ஏதோ காரியமாக மாமனாரின் வீட்டுக்கு போய் வரும்படி சொன்னாள். நான் அவருடைய வீட்டுக்குள் நுழைந்த பொழுது மாமனார் நாற்காலியில் அமர்க்களமாய் உட்கார்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார். நாற்காலியை அவர் தவிர அந்த வீட்டில் யாரும் உபயோகிக்க கூடாது. காலையில் எழுந்திருந்ததும் முதல் காரியமாக அதை துடைத்து வைப்பார். ஒரு இடத்திலிருந்து அதை இன்னொரு இடத்துக்கு தானே மெதுவாக எடுத்துக் கொண்டு போய் சத்தமில்லாமல் தண்ணீர் நிறைந்த மண்பானையை இறக்கி வைப்பதைப் போல் அவ்வளவு மெதுவாக வைப்பார். மாமனார் என்னை கண்டதும் வரவேணும் மாப்பிளவாள் என்று கூறி வரவேற்றார். கொஞ்சம் வெற்றில போடலாமே என்று என்னை கேட்டுவிட்டு பதிலும் அவரே சொன்னார். படிக்கிற பிள்ளை, வெற்றில போட்டா கோழி முட்டும். அம்மா சொல்லி அனுப்பிய தகவலை அவரிடம் சொல்லிவிட்டு வீடு திரும்பினேன். ராத்திரி அகாலத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. வீட்டில் எல்லோரும் அயர்ந்த தூக்கம். நான் பித்தண்ணாவை எழுப்பினேன். நாற்காலிக்காக வந்த ஒரு இளவு வீட்டுக்காரர்கள் வெளியில் நின்று கொண்டிருந்தார்கள். பித்தண்ணா அவர்களை தெருப்பக்கம் அழைத்துக் கொண்டு போனான். நானும் போனேன். வந்த விஷயத்தை அவர்கள் சொல்லி முடித்ததும் பித்தண்ணா அவர்களிடம் நிதானமாக பதில் சொன்னான். நாற்காலிதானே, எங்க மாமனார் வீட்டில் இருக்கிறது, போய் கேளுங்கள், தருவார். அவர்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்து இருவரும் சத்தம் இல்லாமல் சிரித்தோம். அப்பா தூக்கச் சடைவோடு படுக்கையில் புரண்டு கொண்டே, யார் வந்தது என்று கேட்டார். வேலை என்ன, பிணைகளுக்கு மாடுகள் வேணுமா என்றான் பித்தண்ணா. துப்பட்டியை இழுத்து போர்த்தி கொண்டு மறுபுறம் திரும்பி படுத்துக் கொண்டார் அப்பா. இப்பொழுது மாமனார் காட்டில் பெய்து கொண்டிருக்கிறது மழை. ரொம்ப நாள் கழித்து நான் மாமனார் வீட்டுக்கு ஒரு நாள் போன பொழுது அவர் தரையில் உட்கார்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார். வழக்கமான சிரிப்புடனும் பேச்சுடனும் என்னை வரவேற்றார். என்ன இப்படி கீழே, நாக்காளி எங்கே? சுற்றுமுற்றும் கவனித்தேன். வெற்றிலையின் முதுகில் சுண்ணாம்பை தடவிக்கொண்டே என்னை ஆழ்ந்து பார்த்து புன்னகை செய்தார். பின்பு அமைதியாக, அந்த காரியத்துக்கே அந்த நாக்காளியை வைத்துக் கொள்ளும்படி நான் கொடுத்துட்டேன், அதுக்கும் ஒன்று வேண்டியது தானே என்றார். எனக்கு என்ன சொல்வது தெரியவில்லை. வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது இந்த செய்தியை சொல்ல பித்தண்ணாவிடம் வேகமாக விரைந்தேன். ஆனால் வர வர என்னுடைய வேகம் குறைந்து தன்னடையாயிற்று.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.